رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم وإن قيل لكم ارجعوا فارجعوا هو أزكى لكم والله ما تعملون عليم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா போடும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க புரிந்து கொள்ள அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் முறித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் உனக்கு பயந்து முழுக்க முழுக்க ஷரியத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், எது சத்தியமோ அந்த சத்தியத்தின் மீது, சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் மீது நிலைத்திருக்கிற நல்ல மக்களில் எங்களையும் ஆக்கித் தருவாயாக. எல்லாம் அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட எந்த கடனும் இல்லாத எங்களுடைய இபாதத்துகளை பரிபூர்ணப்படுத்திய நிலையில் மரணிக்கிற நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அன்மித்திருக்கிற அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இன்றைய காலையில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் போனக்கூடியவர்களாகவும் ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய நபியினை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை ஜாமியாத்துகளை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக, அதை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்கள் சஹாபாக்களுடைய செய்திகள் சொல்லப்படுகிறதோ அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கித் தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், அதை மனனமிடுங்கள், அதனுடைய அர்த்தத்தை அவர்களுக்கு புரிய வையுங்கள் என்றெல்லாம் இந்த சூராவை குறித்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த சூராவை குறித்து நாம் தொடர்படியாக இந்த தப்சீருடைய வகுப்புகளின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே இந்த சூராவினுடைய அடிநாதமாக இருக்கிற மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையின் ஒழுக்கங்கள், ஒரு மனிதனுடைய குணநலன்கள் எப்படி உயர்த்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிற அந்த நிலைகளில், குறிப்பாக விபச்சாரம் என்று சொல்லப்படுகிற எல்லா மனித குணத்தினாலும் வெறுக்கப்படுகிற அந்த குணத்தினுடைய
அடி நாதம், வாட் இஸ் த ரூட் காஸ்ட், இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த நோய் என்பதிலிருந்து அல்லாஹு தஆலா துவங்கி இந்த சமூகம் இந்த நோயிலிருந்து ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், தங்களை தாங்கள் எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும், அந்த அமைப்பில் தங்களுடைய குணநலன்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு நீண்ட நெடிய செய்திகளை இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் போன அல்லாஹுவினுடைய அருளால் போன ரமதான் மாதம் முடிந்து சூரத்து நூருடைய தஃப்சீரை நாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆயத்துகளுக்கு இதுவரை விளக்கம் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த ரமதானையும் நாம் அடைய இருக்கிறோம். இந்த ரமதான் வரை நாம் எதை படித்தோமோ அதன்படி செயல்படுகிற அந்த நல்ல சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்ற அந்த நல்ல துவாவோடு இந்த கடந்த வாரத்திலே சில செய்திகளை இதே மஜ்லிஸில் நாம் சொன்னோம். அதில் அல்லாஹு தஆலா இந்த நோயினுடைய ஒரு நிவாரணியாகவும், குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே உலகத்திலே மற்ற சாம்ராஜ்யங்களில் எதெல்லாம் மன்னர்களிடத்திலும் பெரிய பெரிய அவைகளிலும் கடைபிடிக்கப்பட்டதோ அந்த ஒழுங்கு நெறிகளை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே பல்வேறு மனிதர்கள் வந்து போனார்கள். அப்படி சில பேர் வருகிற போது ஹுதைபியாவினுடைய ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் வந்த ஒரு நபித்தோழர், பின்னால் நபித்தோழராக ஆனவர், காபிர்களின் மூலமாக அனுப்பப்பட்ட ஒருவர், அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்டார். நீங்கள் வந்து ஏன் இப்படி வந்திருக்கீங்க, உங்களை இந்த காலத்தில் போற்றி புகழ்கிற இந்த மக்கள் உங்களை ஒரு நாள் விட்டுவிடக்கூடும், இதே முகம்மது தனித்தவராக நிற்பார், உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் நெருங்கி வாழுங்கள் என்றெல்லாம் பெருமானாருக்கு அறிவுரை சொன்னார். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அந்த செய்தியை இதே மஜ்லிஸில் சொன்னேன். அந்த மனிதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து விட்டு, அவருடைய பெயர் உருவா பின் மஸ்ஊத் அஸ்ஸகஃபி என்று சொல்லுகிற ஒரு மனிதர், உருவத் பின் மஸ்ஊத், அவர் திரும்பி போய் தன்னுடைய மக்களிடத்திலே சொன்னார், எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது, நான் மிக உயர்ந்த அந்த மன்னர்களுடைய அவைகளுக்கெல்லாம் போய் வந்திருக்கிறேன், எனக்கு கிஸ்ராவினுடைய மன்னர்களுடைய அவைகள் மிகவும் பரிச்சயமானவை, கைசருடைய மன்னருடைய அவைகள் பரிச்சயமானவை, இன்றைக்கு எப்படி ஒயிட் ஹவுஸும் அதே போன்ற மற்ற ராணிகளுடைய அவைகளை பற்றி பெருமிதமாக பேசப்படுகிறதோ அன்றைக்கு அப்படி பேசப்பட்ட இடங்கள், அந்த அவைக்கெல்லாம் நான் போய் வந்திருக்கிறேன், ஆனால் உண்மையிலே இந்த முகம்மது அவர்களை சந்தித்த பின்னால் எனக்கு ஒரு ஆச்சரியம், இவருடைய அவை வித்தியாசமாக இருக்கிறது, அங்கே அவருக்கும் அவருடைய தோழருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ரெண்டாவது, அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய உயிரையே வைத்திருக்கிறார்கள், அவர் எச்சில் துப்பினால் ஏதாவது ஒரு தோழருடைய கையில விழுகிறது, அவர் ஒது செய்தால் அந்த தண்ணீரை பிடிப்பதற்காக வேண்டி போட்டு போட்டுக் கொள்ளுகிறார்கள், இது என்ன நிலைமை என்றே எனக்கு புரியவில்லை, எதை நான் மன்னர்களுடைய மிக உயர்ந்தவர்களுடைய அவையிலே கூட நான் காணவில்லையோ அதை இந்த பெருமானாருடைய அவையிலே நான் காணுகிறேன் அப்படின்னு போய் யாருக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒரு அம்பாக அவர் வந்தாரோ அவர்களுக்கு சாதகமாக போய் காபிர்களிடத்திலே அவர் பேசியதை வரலாறு மறக்காமல் குறித்து வைக்கிறது. உருவாவின் என்ன கேட்டால், போன வாரம் சொல்லும்போது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மிக உயர்ந்த குணங்களை பற்றி பேசுகிற போது தன் வாழ்நாளையில் பெருமானாரை வைத்துக் கொண்டு அவர் பயன்படுத்திய கடும் சொல்கள் உருவாவிற்கு எதிராக பயன்படுத்தியவைத்தான். மொத்த வரலாறிலும் இதுவரை உள்ள அந்த அபூபக்கரை பற்றி உள்ள வரலாறுகள் பதிவு செய்ததில் வேறு எந்த இடத்திலையும் அபூபக்கர் இப்படி பேசினாங்கன்னு வரவே இல்லை. ஆனா உருவாவை பார்த்து விட்டு அபூபக்கர் அவ்வளவு கடுமையாக பேசினாங்க, எப்படி என் நபியை பார்த்து நீ இப்படி பேசலாம், நாங்க விட்டுட்டு போயிருவோம் எப்படி சொல்ற, இந்த வார்த்தை என்னால் ஜீரணிக்க முடியாதது என்று பேசியவர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உருவாவுக்கு எதிராக பேசினார். அப்பதான் உருவா கேட்டார், இவர் யாரு, புது ஆளா இருக்காரு, ஒரு மாதிரி இவர் பேசுறாருன்ன உடனே பெருமானார் சொன்னார்கள், இவர்தான் அப்துல்லா இப்னு குஹாஃபா, குஹாஃபாவினுடைய மகனாக இருக்கிற அபூபக்கர் என்று சொன்ன உடனே உடனே அவர் சொன்னார், இவருடைய உதவி மட்டும் முன்னால் இஸ்லாத்திற்கு முன்னால் என் மீது இல்லை என்று சொன்னால் நான் இவரோடு நடந்து கொள்ளுகிற விதம் வேறாக இருக்கும், அபூபக்கர் யாருன்னு தெரியாது, ஆனால் அவருடைய உதவி எல்லா மனிதர்களிடத்திலும் பறந்திருந்தது என்ற வரலாறை இந்த ஆயத்துகளின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்க நினைத்த அந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே மிக கண்ணியமாக, மிக உயர்ந்த, மிக மதிக்கத்தக்க ஒரு பண்பாட்டை, ஒரு கலாச்சாரத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ற போர்வையில் நமக்கு அமைத்து தந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், விபச்சாரத்திலிருந்து இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாள். கீழ்நிலையான மனோநிலைகளிலிருந்து இவர்கள் தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கேரக்டர் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கோர்ஸ் வச்சு அல்லது டாலர்ல பே பண்ணி தே ஆர் கோயிங் டு லேர்ன், அதை படிப்பதற்காக வேண்டி பல நாட்களும் பல மணி நேரங்களும் செலவு செய்கிறார்கள். ஆனால் குரான் சொல்லி தருகிற கேரக்டர் பில்டிங், இந்த சமூக அமைப்பு கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் இந்த ஆயத்தின் ஊடாக பேசுகிறார். யா அய்யுஹல் லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் நீங்கள் அனுமதி பெற வேண்டும், இன்னும் நீங்கள் அவர்களிடத்திலே சலாம் சொல்ல வேண்டும். இந்த ரெண்டு செய்தி அல்லாஹு தஆலா சொல்றான். இன்றைக்கு கொஞ்சம் கோர்வையாக சில செய்திகளை, இது சார்ந்த செய்திகளை நாம் பார்த்து கொள்ளலாம். இதுல போன வாரம் சொல்லும் போது சில செய்திகளை சொன்னேன். தஸ்த அனிஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு ஒட்டுமொத்த தர்ஜுமாக்கள், தமிழகத்தில் இருக்கிற எந்த தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும், உலகத்தில் இங்கிலீஷில் வந்திருக்கக்கூடிய எந்த தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும், அதற்கு ஒரே ஒரு பதில் தான் அந்த வார்த்தைக்கு உண்டு, அனுமதி பெறுதல் என்ற வார்த்தை. தஸ்த அனிஸ் என்ற வார்த்தைக்கு அனுமதி பெறுதல். முதலிலே நீங்கள் ஒரு வீட்டிற்கு நுழைந்தால், உங்கள் வீடுகள் அல்லாத அடுத்த வீடுகளிலே நீங்கள் நுழைந்தால் அனுமதி பெற்று சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள், இந்த பொருள் தான் அதிலே இருக்கும். ஆனால் தஸ்த அனிஸ் அப்படிங்கக்கூடிய அரபி வார்த்தைக்கு ஒட்டுமொத்த டிக்ஷனரியிலும் அனுமதி பெறுதல் என்ற அர்த்தமே கிடையாது. தஸ்த அனிஸ் என்பதற்கு நாம் அடிக்கடி சொல்லுவதை போன்று குரான் என்பதனுடைய ஆழம் அதனுடைய வார்த்தை நயங்களில் உள்ளது. இந்த வார்த்தையை புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால் குரானை உள்வாங்க முடியும். வெறும் மேம்போக்காக தர்ஜுமாக்களில், தவறாக சொல்வதல்ல, மேம்போக்காக தர்ஜுமாக்களில் குரான் உள்வாங்கப்படாது. ஏன்னா பெருமானாருக்கு இது கொடுக்கப்பட்ட ஆயுதமே முன்னால் இருந்த கவிஞர்களையும், முன்னால் இருந்த மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ், லிட்ரரி லெஜெண்ட்ஸ், அந்த காலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தவர்களை எதிர்த்து போராடுவதற்கு. அப்ப அல்லாஹ் இதிலே வார்த்தைகளிலே விளையாடி இருக்கிறார். இந்த வார்த்தை நயங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய உள்ளார்ந்த பொருட்களையும் புரிந்தால் குரான் ஓதுகிற போது ஒரு முஸ்லிமால் அழாமல் ஓத முடியாது, அல்லது அவனுடைய மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்க்காமல் அதை கடந்து போக முடியாது. இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், தஸ்த அனிஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு கிதாபுகள்ல அனுமதி என்று எழுதுகிறார்கள், அது இந்த இடத்துக்குரிய வார்த்தை. ஆனா அசல்ல தஸ்த அனிஸ் என்பதற்கு இஸ்திஎனாஸ் என்பது பொருளாகும். இஸ்திஎனாஸ் அப்படிங்கிறதுக்கு பிகேம் ஃப்ரெண்ட்லி என்ற அர்த்தம், அதனுடைய வார்த்தை பிகேம் கைண்ட் என்ற அர்த்தம். ஒரு வீட்டிற்குள்ளே இருப்பவரோடு பிகம் லவ்வபிள், அதற்கு பொருள் எழுதுகிறார்கள் பிகம் லவ்வபிள், பிகேம் கைண்ட், பிரியமாக ஆகுவது அல்லது அவர்களை நிம்மதிப்படுத்துவது. வெளியிருந்து வருபவரும் சரி உள்ளே இருப்பவரும் சரி இரண்டு புறங்களிலும் நிம்மதி அடைந்தால்தான் அவர் வீட்டிற்குள்ளே நுழைந்ததாக அல்லது அதற்குரிய அனுமதியை பெற்றதாக அர்த்தம் என்ற செய்தியை கிதாபுகளில் எழுதார். அப்துல் ஃபத்தாஹ் பின் அபு உத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அறிஞர், சமீப காலங்களிலே வாழ்ந்தவர், அவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கார், மின் ஆதாமில் இஸ்லாமியா, The Attitude of Islam அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கார். பூரா குரான் ஹதீஸிலிருந்து தொகுக்கப்பட்ட ஆங்கிலத்தில் அந்த பொருள், அந்த கிதாப் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலக மொழிகளிலே பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்துல் ஃபத்தா அபு உத்தா ஒரு மிக உயர்ந்த ஒரு அறிஞர். அவர் தன்னுடைய இந்த மின் ஆதாபில் இஸ்லாமியா, இந்த ஆட்டிடியூட் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய அந்த கிதாபில் அழகான செய்திகளை இதிலே சொல்லுகிறார். அவர் சொல்ற ஒரு செய்தி, நிறைய விஷயங்களை நாம் இதெல்லாம் ஷரியத்தில்லன்னு விட்டுட்டு போயிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, நாம் வைத்திருப்பது ஷரியத்திற்கான ஒரு அளவுகோல், ஒரு கிரைட்டீரியா நம்ம வச்சிருக்கோம், இதெல்லாம் இருந்துச்சா நம்ம ஷரியத்தில் இருக்கோம். இன்னும் சில பகுதிகள் எதெல்லாம் ஷரியத் என்பதே நமக்கு அதை புரிவதும் அல்ல, அல்லது அதை எப்படி நாம் கடந்து போகிறோம் என்பதை தெரியாமலே கடந்து போகிறோம். இதெல்லாம் சரியத்தில் இருக்கா இல்லையானே நமக்கு தெரியல, அல்லது அதை பற்றி பேசப்பட்டால் நமக்கு வித்தியாசமானவும் இதெல்லாம் நடக்குமா, நடைமுறை சாத்தியங்களா அப்படின்னு திரும்ப கேட்குறோம். அவர் எழுதுறார், இது மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட சோதனை. பெருமானார் அவர்கள் எந்த வழித்தடத்திலே நடந்தார்களோ அந்த வழியை விட்டுவிட்டு இன்னொரு வழியிலே இந்த சமூகம் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அது இவங்க எவ்வளவு தூரம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா போனாலும் சரி, நம்ம திரும்ப இங்கிருந்து பெருமான 1400 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போய் பெருமானார் பயணித்த அந்த ஒவ்வொரு செயலையும் நமக்குள்ளே வாங்கினால்தான் இந்த சமூகத்தில நாம் வெற்றியடைந்தவர்களாக, இங்கேயும் மறுமையிலும் ஜெயம் பெற்றவர்களாக ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இதை கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வீட்டிற்குள்ளே போகும்போது அனுமதி வாங்குவது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பொதுவாக இந்த நடைமுறை இல்லை. வீட்டுக்கு வெளியே நின்று காலிங் பெல் அடிக்கிறது அது இருக்கு. நம்ம ஊடுகளில் நம் ஊடு என்று இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவது, நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் இருப்பது தான் நம்ம ஊடு. அது அல்லாத உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மகள்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளே நீங்கள் போனால் நிற்கணும், செலாம் சொல்லணும், அனுமதி வாங்கணும். அவங்க வாங்க அப்படின்னு சொன்னால் உள்ள வரலாம். இல்லை அல்லாஹ் அடுத்து சொல்றான், யாருமே பதில் சொல்லல, வீடு அடைச்சே இருக்கு. அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு இப்ப வராதிங்க போயிருங்கன்னு சொல்லப்பட்டா நீங்க திரும்பி போறதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க திரும்பி போயிடணும் அந்த இடத்துல. உங்க புள்ளவர்களுடைய வீடு மகளார் சொல்றாங்க வராதிங்க, அல்லது திறக்கல, ஏன் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பது, அல்லது அதை பிடிச்சி இடிக்கிறது. நான் என்ன போன வரம் சொல்லும் போது சொன்னேன், அல் அவர் எழுதுறார், நிறைய மனிதர்களிடத்துல தங்களுடைய வெளிப்படுத்த முடியாத கோபங்களையும் அல்லது அடக்கி வைக்கப்பட்ட வெறிகளையும் கதவுகளிடத்துல, செருப்புகளிடத்துல, வண்டிகளிடத்துல, ரோட்ல இப்படித்தான் காட்டுறான். மனிதர்கள் எங்க காட்டுறான்னா வேகமா போய் பிரேக் அடிக்கிறது, அல்லது வீட்டுல வந்து தட்டும் போது தாறுமாறா தட்டுறது, அது வந்து இஸ்லாமிய பண்பாடே கிடையாது அப்படின்னு அவர் முதல் வரியே எழுதும் போது எழுதுறார். நீங்கள் அடுத்த வீடுகளுக்கு போனால் அந்த தட்டுகிற நிலை இருக்கிறதே, அதிலிருந்து பெருமானாருடைய சுன்னா ஆரம்பிக்கிறது. என்ன கேட்டா குர்ஆன்ல அல்லாஹ் அழகா சொல்லுவான், அதே செய்தி அவரும் சொல்றாரு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் வந்தான். பனி அசத் என்று சொல்லு சில செய்திகள்ல வருது, இன்னும் சில செய்திகள்ல வேறு வேறு கூட்டத்தாருடைய பேர் வருது. வந்தவன் என்ன செஞ்சானா, வீட்டுக்கு வெளியே நின்று சத்தம் போட்டு கூப்பிட்டான், ஓ முஹம்மத், ஓய் இப்படி கூப்பிட்டான். குர்ஆன் அப்படியே சொல்லுகிறது, யா முஹம்மத் என்று உங்கள் பெயரை சொல்லி உங்கள் தராதரம் தெரியாமல் உங்களை வீட்டிற்கு வெளியே இருந்து அழைக்கிறார்களே, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத், உங்களுடைய அறைகளுக்கு வெளியே இருந்து, நீங்க யாருன்னு தெரியல, உங்களுடைய பொசிஷன் என்னன்னு தெரியல, அப்படி தெரியாமல் உங்களுக்கு வெளியே இருந்து கூப்பிடுகிறார்களே, அக்சருகும் லா யாக்கிலூன், அவர்கள் அறிவீனர்கள் என்று ஒரு வார்த்தையில சொல்லி அல்லாஹ் முடிச்சிட்டான். லா யாக்கிலூன் அப்படின்னு சொன்னா அறிவு இல்லை அல்லது அறிவிலே குறைந்தவர்கள் என்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. இது யாருன்னு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹதீஸுகள்ல எழுதப்படுகிறது, வந்தவர் வந்து ஒரு பெரிய கவிஞர். அவர் என்ன செஞ்சார், வெளியே நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்றதுக்காக வேண்டி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவர் சொன்னாரு, ஹம்தி ஜெயினுன், அவர் சொல்றார், ஹம்தி ஜெயினுன், என்னுடைய புகழ் பாடுதல் இருக்கிறதே அது மிக அழகாக இருக்கும், ஆனால் ஷப்பதி ஜெயினுன், என்னுடைய கெட்ட வார்த்தைகள் இருக்கிறதே அது மிக கேவலமா இருக்கும், அப்படி பேசக்கூடிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கூப்பிடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும் போதே இந்த ஆயத்தை இறங்கிடுச்சு. பெருமானார் வெளியே வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உன்னால் அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கிட்டான், அல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத், பெருமானாருக்கு என்ன கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொன்னதோ அதிலே கொஞ்சமும் குறைவில்லாமல் உங்களுக்கு நீங்களே உங்களுடைய அந்த பழகுகிற விதத்தில் நீங்கள் அப்படி பழகுங்கள் என்று நமக்கு சொல்லித்தந்தது. அதில் அவர் எழுதுறாரு, அதிகபட்சமான மனிதர்களிடத்திலே இருக்கிற பண்பாடு போன உடனே வெளியே நின்று ஆரன் அடிக்கிறது. அவர் எழுதுறார் இன்னைக்குள்ள கார்ல அதை அந்த அவருடைய எந்த ப்ரெஷர்லாம் இருக்கோ அதெல்லாம் அதில் காட்டுறது, அல்லது கதவுல காட்டுறது, அல்லது குழந்தைகள்கிட்ட, அல்லது செருப்புல, அல்லது இது போன்ற மற்ற பொருட்கள் இடத்திலே அதை காட்டி பழகுகிறார்கள் கூடாது. பெருமானார் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஹதீஸுகளிலே வருகிறது, யாரிடத்திலே யாரிடத்திலே லையின் மென்மைத்தன்மை இருக்கிறதோ அவர் அவருடைய மென்மைத்தன்மை, இன்னர் ரிஸ்க லா யகூனு ஃபீ ஷையின் இல்லா ஸானஹு வலா யன்ஸியு மின் ஷையின் இல்லா ஸானஹு, ஒரு பொருளில் மென்மைத்தன்மை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அழகு கூடும், அதற்கு மாற்றமாக இருந்தால் உங்களிடத்திலே உங்கள் மனோநிலை அங்கே வெளிப்படும். மை யஹ்ருமுர் ரிஸ்க யஹ்ருமுல் கைர குல்லா, பெருமானார் சொன்னதாக இந்த ஹதீஸுகளிலே சொல்லுகிறார்கள், காலத்தின் தேவை, யாரிடத்தில் இந்த மென்மைத்தன்மை குறைந்து போகிறதோ அத்துணை நன்மையும் அவர் இழந்து போனார் என்று பெருமானார் சொன்னார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது இந்த ஹைர் என்கிற வார்த்தைக்கு பெருமக்கள் எழுதுகிற அர்த்தம் இருக்கிறதே, பெருமானார் வாயினால் வந்த அந்த அருளால் எல்லாமே போச்சுன்னு அர்த்தம், பேச்சிலே நடவடிக்கையிலே நடத்தையிலே திறத்தலிலே எல்லாத்திலையும் மென்மைத்தன்மதை என்பதை பெருமானார் கற்றுத்தந்தார்கள். அதை வீட்டினுடைய ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க சொன்னாங்க. இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே அஹ்மத் ரஹமத்துல்லாஹி அலை ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவர் தொடாத துறைகள் இல்லை. அகமத் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவர் எழுதாத பண்ணே கிடையாது, எல்லா துறைகளிலும் எழுதி முடித்துட்டார். ஹதீஸா, குரானா, விளக்கமா, ஃபிக்ஹா எல்லாத்தையும். அவரிடத்துல ஒரு தடவை வந்து கேட்டாங்க, இவ்வளவு அறிவாளியா இருக்கீங்களே, நீங்க இந்த தஸ்கியா என்று சொல்லுகிற மனம் சுத்தப்படுத்துகிற, தஸ்கியத் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ஒரு 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 பெரிய ஏரியா, பெருமானார் செய்த ஒரு பகுதி, இன்றைக்கு சூஃபிசம் என்று சொல்லப்படுகிறதே, அதனுடைய பண்பாடுகள் மாறி போய் விட்டது, ஆளுக்கால் அதை ஒன்னா பிரிச்சுக்கிட்டான். ஆனா இஸ்லாம் அதற்கென்று ஒரு வரையறையை வகுத்து வைத்திருக்கிறது. இதுதான் வந்து அந்த தஸ்கியத். அதை பத்தி நீங்க ஏன் பேசலன்னு ஒருத்தர் வந்து கேட்டார். உடனே அவங்க கேட்டாங்க, என் கிதாபுகள் எல்லாத்தையும் படிச்சிருக்கியான்னு கேட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன், எல்லா பகுதியும் நீங்க தொட்டிருக்கீங்க, அந்த தைரியத்துல தான் நான் வந்து கேக்குறேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அதை பத்தி நான் ஒரு 200 பக்கம் எழுதியிருக்கேன், ஒரு 200 பக்கம் வெறும் தஸ்கியா, மனிதனுடைய அகச்சுத்தம், இன்னர் இன்ஜினியரிங். இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னர் இன்ஜினியரிங், உள்ள இருக்கிறத எப்படி சுத்தப்படுத்துறது, வெறும் சும்மா குனியறது, நிமிர்றது, இது தொழுகையின் அழகல்ல. நான் அடிக்கடி சொல்றது மாதிரி தொழுகை அப்படிங்கிறதுக்கு சில குவாலிட்டி, நோம்பு அப்படிங்கிறதுக்கு சில குவாலிட்டி, எல்லாத்தையும் இஸ்லாம் வகுத்து வைத்து இருக்கிறது. அப்ப அந்த இன்ஜின் அவர் உடனே சொன்னாரு, 200 பக்கம் எழுதியிருக்கேன். அப்படியா? உடனே இவர் வந்தவர் கேட்டார், புது புக்கா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, பாபுல் புயூ, கிதாபுல் புயூ என்று சொல்லி, The Book of Business என்று சொல்லி, இஸ்லாமிய பிசினஸை குறித்து 200 பக்கம் நான் எழுதி இருக்கிறேன், அதுதான் தஸ்கியத்னர். தஸ்கியத் அப்படிங்கிறது முசல்லால உட்கார்ந்து தஸ்பீ பிடிக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, இங்க பள்ளி அல்லான்னு ஓது செஞ்சுட்டு உட்காந்து சுபாலாம் சுபாலாம் நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நல்லா அத்தர் போட்டு உருட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அவுளியாவாயிரலான்னு. அவர் சொல்றாரு, இது கடை வீதியில இருக்கிறது, நீ செய்யற வியாபாரம், உன்னை எதை உன்னால் உன் இறைவனை நெருங்க வைப்பது, உன்னுடைய உணவுகள், உன்னுடைய தொழில்கள், நீ அதுல எப்படி இருக்க அப்படிங்கறதான். 200 பக்கம் நீ அல்லாஹுவினுடைய வழியாக மாறி போவாய். அவர் சொன்னார், உன் தொழில நீ இருந்த அப்படின்னு சொன்னா உலகத்தில் அல்லாஹுவின் வழி மறுமை நாளையில் பெருமானோரோடு அமர்கிற சர்டிபிகேஷன். இந்த சர்டிபிகேஷன் எல்லாரும் யாருக்கும் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு சதூக்குல் அமீன், ஒரு உண்மையான நேர்மையான வியாபாரி நாளை ரசூல்மார்களோடும் நபிமார்களோடும் சித்தீக்கீன்களோடும் ஒன்னா உட்கார்ந்துருப்பார். வாட் ஏ கிரேட் சர்டிபிகேஷன். இதை விட ஒரு விலாயத், இதை விட ஒரு அவுலியா தன்மை, இதை விட ஒரு சூஃபிசம் வேற எதுவுமே கிடையாது. அதை அழகா சொல்லித்தர. அப்ப இந்த இடத்துல ரிஃபுக் அப்படிங்கிறது மென்மைத்தன்மையை கடைபிடிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். போன வாரம் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல கொஞ்சம் போயிருச்சு அப்படின்னாங்க, விழல அப்படின்ட்டு. அதனால அந்த செய்திகள்ல ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த வாரம் அந்த அன்பர்கள் கேட்டதுனால சில செய்திகளை அந்த போன வாரம் சொன்னதுல ஒரு செய்தியை சொல்லி அப்படி தொடர்ந்து இந்த வாரத்தில் உள்ள செய்திகளை சொன்னேன். ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி மனிதனுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் உள்ள வித்தியாசம், மனிதன் பழக்கப்படுத்தப்பட வேண்டியவன், மற்ற பிராணிகள் எல்லாம் பழக்கப்படுத்தப்பட்டு பிறந்தவை. இந்த உலகத்துல எந்த மாட்டுக்கும் எந்த ஆட்டுக்கும் எந்த உயிரினத்துக்கும் எப்படி சாப்பிடணும் கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் மனிதனுக்கு பிறந்ததிலிருந்து மௌத்தா போகிற வரை ஒன்னொன்னையும் சொல்லிக் கொடுக்கணும். பிறந்ததிலிருந்து அவன் பால் குடிப்பதற்கு, நடப்பதற்கு, அவன் அதிலிருந்து உட்கார்ந்து தவழுவதற்கு, ஊறுவதற்கு, நிற்பதற்கு, அப்புறம் அடுத்த சாப்பாடுகளை சாப்பிடும், கடைசியில எப்படி குச்சியை ஊண்டி நடந்து போக வேண்டும் என்பது வரை he should be teached. அவனுக்கு அது பாடமாக சொல்லித்தரப்பட்டால் தான் விளங்கு, இல்லைன்னா விளங்காது. இந்த தகவமைப்பை, இந்த அடி, இந்த கோர் சப்ஜெக்ட் அல்லாஹு தஆலா விளங்கி அந்த மனிதனுக்கு இதை சொல்லி தருகிறான். நீங்க உங்களுடைய வீடுகளில் நுழையும் போது சலாம் சொல்லி நீங்க பழகுங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. இந்த செய்தி என்னை சொல்லும் போது சொன்னேன், சாத் பின் உபாதா என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், ஹஸ்ரஜ் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர், பெருமானாரை சந்திக்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நாயம் சாஹிப் பெருமானார் அவருடைய வீட்டுக்கு போனாங்க சந்திக்கிறதுக்காக வேண்டி. போய் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு கேட்டாங்க. மூணு தடவையும் பதிலே இல்லை. இதுல ரெண்டாவது சுன்னா என்னன்னா, ஒரு மனிதர் ஒரு வீட்டிற்குள்ளே நுழைந்தார், மூணு தடவை தான் அனுமதி கேட்க முடியும், மூணாவது தடவைக்கு மேல அவர் திரும்ப போயிடணும், அனுமதி இல்லைன்னு அர்த்தம். மூணு தடவையும் இடைவெளி விட்டு அனுமதி கேட்க வேண்டும். மாடியில் இருக்கலாம், கீழே இருக்கலாம், ரூம்ல இருக்கலாம், பாத்ரூம்ல இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம். அதனால வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் அனுமதி பெற்று உள்ளே நுழையுங்கள். பெருமானார் நின்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, சத்தமே வரல. சாத் பின் உபாதா ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு மிகப்பெரிய தலைவர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய வரலாறை இதே மஜ்லிஸ்ல சொன்னேன். அன்னை ஆயிஷாவின் மீது துடைக்க முடியாத களங்கத்தை, துடைக்க முடியாத அந்த பாலியல் குற்றச்சாட்டை, அந்த அவங்க கற்புக்கு இழுக்காக இருக்கிற செய்தியை சொன்ன போது அந்த மஜ்லிஸ்ல எந்திரிச்சு நின்று பேசினவர் சாத் பின் உபாதா. அதனால அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் மறக்க முடியாதவை. மிக அவருடைய குணத்திற்கு அந்த உயர்ந்த தலைமைத்துவத்தை உடையவர் அவர். ஒருவர் இல்ல நிறைய தலைமைத்துவத்தை நமக்கு அவர்கள் விட்டு சென்றார்கள். அதுல சாதி பதிலே சொல்லல. உள்ள இருந்து மகன் வர்றாரு, வாப்பா நின்றுட்டே இருக்காரு. அவருடைய மகன் பேரு கைஸ். கைஸ் வந்து கேட்டாரு, பெருமானார் வந்திருக்காங்க வெளியிருந்து, அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாங்க, பதில் சொல்லுங்க, போங்க கூப்பிடுங்கன்னு. இவர் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், வாலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பதிலே சொல்லல. கொஞ்ச நேரம் ஆச்சு, வந்தவங்க அந்த காலடி ஓசை கேட்டது, ஒன்றும் சத்தம் இல்லைன்னு திரும்ப கதவை திறந்துட்டு வெளியே ஓடுறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டாங்க. பின்னாடியே போய் கையை பிடிச்சிட்டு சொன்னார், வாலைக்கும் சலாம் யாரோ சொல்லலான்னு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்துட்டு கேட்டாங்க, சாதே உன் வீட்டுக்கு தானே வந்தேன், இத்தனை தடவை சலாம் சொன்னேன், பதிலே வரல, அதனால தான் நான் திரும்பி போகிறேன். அப்போ அவர் சொன்னார், யாரோ சொல்ல, உங்கள் சலாம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அமைதியாக பதில் சொல்லிட்டே இருந்தேன், என் வீட்டுக்கு வாங்கன்னு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்தாங்க, வீட்டில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு அந்த சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற விதம் வந்த உடனே சொன்னாங்க. மகன்கிட்ட சொன்னார், கைசே தண்ணி ரெடி பண்ணி வை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கட்டும்னாரு. ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, நமக்கெல்லாம் விளங்காத அணுகுமுறை. குளிக்கிறது மட்டுமல்ல, எந்த துண்டை பயன்படுத்தி துடைப்பதற்கு கொடுத்தார் என்பது வரை ஹதீஸுகளிலே வருகிறது. ஜாஃபரான் என்று சொல்லுகிற அந்த பொருள் கலந்த அந்த துண்டு வரை எடுத்து பெருமானாருக்கு வச்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சாங்க, அவர் துடைச்சாங்க, அப்புறம் வந்தாங்க. ஜபீப் என்று சொல்லுகிற அந்த காய்ந்த பேரிச்சம்பழங்களை, காய்ந்த அந்த திராட்சைகளை கொண்டு வந்து வச்சார் ஜபீப். அதே மாதிரி ஜபுத் என்று சொல்லுகிற அந்த சீஸ், அதை கொண்டு வந்து வச்சார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து பரிமாறினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சாப்பிட்டாங்க, கொஞ்சம் நேரம் இருந்தாங்க, அவர் இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கிளம்புறேன்னாங்க. வீட்டுக்கு வெளியே வரையும் வந்து தனக்குரிய வாகனத்தை எடுத்துட்டு வந்து மகன்கிட்ட சொன்னார், பெருமானாரை இதில் ஏற்றி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடும். இதுதான் ஒரு இஸ்லாமிய பண்பாடு. வெளியில வரையும் வந்து வந்தவர்களை வழி அனுப்புகிற ஒரு பண்பாட்டை நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. அப்ப ஏறி உட்கார்ந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கைசே நீ என் பின்னாடியே உட்காந்துக்க, வா நம்ம ரெண்டு பேரும் இந்த வாகனத்துல போலான்னு. உடனே அவர் சொன்னாரு, யாரும் சொல்ல, நீங்க இருக்க வாகனத்துல நான் ஏறுறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு அது மனசு கேட்கலன்னு. உடனே அப்ப சொன்னாங்க, நீ என்னோட வா, அல்லனா வீட்டுக்கு போயிரு, நான் மத்ததை பாத்துக்கிறேன்னு அவர் வீட்டுக்கு வந்து விட்டார் என்ற இந்த செய்தி வரை ஹதீசு கிதாபுகளிலே நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. இதெல்லாம் என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்ல செய்தும் காட்டினார்கள், செய்தும் காட்டினார்கள். வீட்டுக்குள்ள போகும்போது என்ன ஒழுங்குமுறைகள் ஒரு மனிதன் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்கு நாயகம் சொன்னாங்க. அடுத்த தோழருடைய வீட்டில் வந்து கதவை அப்படி தட்டும் போது சலாம் சொல்லி உள்ளே நுழைவதற்குரிய ஏற்பாடுகளை பெருமானார்கள் செய்தார்கள் என்று இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. அடுத்து அப்துல்லாஹி பின் மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஒரு சஹாபி. குர்ஆனுடைய அந்த தொகுப்பிலே அவர் கலந்து கொண்ட விதங்களும் அவர் 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 பெற்றிருந்த அறிவுகளும் மிகப்பெரியது. அந்த சஹாபி சொல்றாங்க, நான் வீட்டுக்குள்ள, அவருடைய மகன் சொல்றார், அப்துல்லாஹி பின் மசூதுனுடைய மகன் சொல்றார், என்னுடைய வாப்பா வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வெளியே வருகிற போதே ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய வருகையை குடும்பத்தாருக்கு உணர்த்துவார். இப்ப இதுல ரெண்டு செய்தி, நாம் மனைவியினுடைய மனைவி மட்டும் இருக்கிற வீட்டிற்குள்ளே போனாலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஒன்னு காலடியினால் கொஞ்சம் சத்தத்தை, காலடி சத்தத்தை கொஞ்சம் வேகமா வைப்பார், அல்லது இருமுவார், அல்லது தஸ்பீஹ் சொல்லுவார். இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி தன்னுடைய பிரசன்ஸை, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எத்தி வைப்பார். இந்த வகையிலே தன் சொந்த மனைவிகள் இருக்கிற அறைகளுக்குள்ளே நீங்கள் போனாலும் நீங்கள் அந்த செய்தியை அவர்களுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் ஹதீஸுகளில் வருது, தாத்தும் மஹரம். ஹதீஸுகளில் வரும்போது விபச்சாரத்தை பற்றி பெருமானார் மிக கடுமையாக சொன்னார்கள். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களில் மிக முதன்மையாக இருப்பது விபச்சாரம் மட்டுமே. அதுக்கு மீறி இன்னொரு குற்றமும் இல்லை, அதுக்கு தண்டனை இல்லை. ஃபர்ஸ்ட் கேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனை என்று சொன்னால் அது விபச்சாரம். அதில் பெருமானார் சொன்னார்கள், எவன் தன்னுடைய மகரமானவர்களோடு இது போன்ற தவறில ஈடுபட்டு விட்டானோ அவனை உடனே கொன்றுங்கன்னாங்க. ராத்து மகரம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய இரத்த வழி சொந்தங்கள், சகோதரி, தாய், அது போன்ற தன்னுடைய குழந்தைகள் இவர்களோடு உள்ள இந்த தொடர்பு இருக்கிறதே, இது ஒரு மோசமான ஒரு சமூகத்தை கட்டமைக்கும். அவன் உடனே கொல்லப்பட, கல்லடியெல்லாம் அடிச்செல்லாம் கொள்றது இல்லை, அது வரையெல்லாம் கொண்டு போறது இல்லை, அவன் உடனே தலையெடுத்துருன்னுட்டாங்க ஒரே வேளையில. இன்னைக்கு உள்ள இந்த சொசைட்டியில நம்ம பார்க்கிறோம், ஜாத்து மகரமோடு தவறு நடப்பதற்கு அல்லது ஒரு குடும்பம் ஒரு தவறை தூண்டுவதற்கு, ஒரு மனுஷனுடைய குறிப்பாக அவனுடைய அந்த 7 to 14 வயசுல தான் ஒரு மனிதனுடைய மனம் முழுதாக உருவாகி அவன் ஒரு சமூகத்தை சார்ந்த நிலையில் வருவதற்கு அவனுடைய மனம் தயாராகிறது. அதுவரையும் அந்த குடும்பத்தில் என்னெல்லாம் இன்புட் கொடுக்கப்படுகிறதோ குழந்தையிலிருந்து ஆரம்பித்து விடு. பெருமானார்கள் சொல்லிவிட்டார்கள், இதா பலகல் அத்துபாலு, அதாவது உங்களிலே உங்களுடைய குழந்தைகள் 7 வயது அடைகிற வரையும் அவங்கள ஸ்கூல்ல சேர்க்காதீங்க, அவங்கள சும்மா அப்படி விட்டுருங்க. நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு, டோன்ட் இன்டரப்ட், அந்த கம்ப்யூட்டரை நிப்பாட்டிடாத, நீ நடந்து கொள்ளுகிற விதத்தை அது பதிவு செய்து கொண்டே இருக்கும். தாயும் தந்தையும் தான் மிகச்சிறந்த ஆசான்கள். ஆகவே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எதை பழக்குகிறீர்களோ எதை பேசுகிறீர்களோ அதாக அவர்கள் வெளிப்படுவார்கள். அந்த செய்தி அல்லாஹ் இங்கே சொல்றான், உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் தாயாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே போகும்போது தட்டிட்டு தான் உள்ள போகும். ஒரு சஹாபி கேட்டாங்க, என் அம்மாவுக்கு வேற யாருமே இல்லை யார சூழல்லா, நான் தான் ஒரே ஆளு, நான் தான் ஹிதமத் செய்யறேன் அப்படின்ன உடனே பெருமானார் கேட்டாங்க, உங்க தாயை வந்து நீங்க நியூடா பார்க்க விரும்புறியா, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அல்லது வேறு சந்தர்ப்பங்களிலே ஆடைகள் கலைந்திருக்கலாம், அந்த நிலையிலே நீ உள்ளே செல்வது அது உனக்கும் அவர்களுக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். இன்னொருத்தர் வந்து தன்னுடைய சகோதரிக்கு கேட்டார், இந்த செய்திகளை வச்சு எழுதுகிற அந்த பெருமக்கள் எழுதுகிறார்கள், எப்படி பெண் மக்களை குறித்து தாய் சகோதரிகளை அறையிலே இருந்தாலும் நீங்கள் தட்டிவிட்டு அனுமதி பெற்றுத்தான் உள்ளே போக வேண்டும் என்று இருக்கிறதோ, அதே போன்று ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய அறைக்குள்ளே போவதாக இருந்தாலும், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுடைய அறைக்குள்ளே போவதாக இருந்தாலும், they should get permission. அவர்கள் அதற்கு முன்னால் ப்ரீ பெர்மிஷன் வாங்காம உள்ளே என்ற. சாதாரணமா வெளியேந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு செய்தியா, இப்படிலாம் சொல்லணுமா? சல்மானுல் பாரிசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற உடனே மிகப்பெரிய தேடலுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார். சல்மானுல் பாரிசியினுடைய வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு. இப்ப நம்ம தேடுற மாதிரி அத்தா சொத்து அம்மா சொத்து எல்லாம் அவர் வந்துடல, சத்தியத்தை தேடிக்கிட்டே இருந்தார், தேடிக்கிட்டே இருந்தார், முழுமையாக தேடி மனிதர்களில் அவர் ஒருவர். அவர்கிட்ட ஒரு சொன்னாரு, நீங்க என்னத்தை யார பின்பற்றீங்க, அவர் எப்படி ஒண்ணுக்கு இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தர்றாரு, ஏ உங்களுக்குலாம் அது தெரியாது அவரை போய். அப்ப அங்க நின்று சொன்னார், ஆமா எங்க பெருமானார் எப்படி நாங்க டாய்லெட் போகணுங்கிறத சொல்லி தர்றாங்க. வலா தஸ்தக்பிலுல் கிபிலத வலா தஸ்தத்பிருஹா, நீங்கள் உங்களுடைய கழிவுகளை நீக்குகிற நேரத்தில் கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி அமர வேண்டாம். இது டீச்சிங்ஸ் ஆஃப் அவர் பிலவர்ட் ப்ராஃபட். அவர் சொன்னார், இதை நான் பெருமையாக சொல்லுகிறேன், இதை கூட சொல்லி தருகிற ஒரு நபி எங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னார். அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை. அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அல்லக்கும் ததக்கரூன், இது கடந்து போகிற செய்தி அல்ல, இது ஷரியத் இல்லை, அல்லாஹ் இது கடமையாக்கலன்னு விட்டுட்டு போயிடாத, அல்லக்கும் ததக்கரூன், இது காலம் காலமாக உங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் இது சொல்லித்தரப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்க வேண்டும், நாங்க வாழ்ற காலம் வேற அப்படின்னு விட்டுட்டு போறதுக்கு நமக்கு இதற்கு அனுமதி கிடையாது. ஷரியத் அப்படிங்கிறது இதுதான், வாழ்நிலைகளை மாற்றம் தான் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகிற ஒன்று. அப்ப அடுத்த வீடுகளுக்குள்ளே என்று சொன்னால் சகோதர சகோதரி தாயினுடைய வீடுகளுக்குள்ளும் நாம் அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும். இதுல இப்ப என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னு சொன்னா, இந்த பிரைவசி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜெனரல், வாட் இஸ் தி ஓபன் டொமைன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக நிலைகளில் சொசைட்டியில இன்னைக்கு போய் ஒரு பிள்ளையினுடைய மொபைலை நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன், உடனே அது சொல்ற, இட் இஸ் மை ப்ரைவசி, ப்ரைவசி, என் போன்லாம் தொடக்கூடாது நீங்க, இது என்னுடைய ப்ரைவசி. அவன் சொல்றான், நான் ரூம்ல தனியா இருக்கும்போது திருமணம் முடிக்கணும்னு கேட்டவுடனே, ஏ ஒய் யூ ஆர் இன்டர்பிரிட்டிங், இதுல ஏன் வர்ற நீ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, இது என் ப்ரைவசி. இந்த ப்ரைவசி ப்ரைவசின்னு பேசி இன்னைக்கு எல்லா பிள்ளையும் நல்லா பழகிக்கிட்டான். ஒரு காலம் இருந்தது எல்லாரும் ஒன்னா படுத்து கிடப்பாங்க, பெரியத்தா சின்னத்தா அப்படி இப்படி அப்படிலாம் இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு காலங்கள் மாதிரி ப்ரைவசி பேசுற அந்த பிள்ளைங்க அறைக்குள்ளே போன பின்னால், தங்களுக்கென்று இருக்கிற அறைக்குள்ள போன பின்னாடி அவங்க செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறது, போனால வாட்ஸ்அப்ல இன்டர்நெட்ல இதுல செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறது, தே ஆர் வயலேட்டிங் தேர் ஓன், அவங்க பிரைவசி. அவன் அவ்வளவு கேவலமா தங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் கூட அப்படி வயலேட் பண்ண மாட்டான், அந்த அளவுக்கு வயலேட் பண்றான். ஒரு பொண்ணு அப்படி வயலேட் பண்றா, தன்னை நியூடாக போட்டோ எடுத்து அடுத்தவனுக்கு அனுப்புறது, அல்லது அடுத்தவர்களுடைய அந்த தன்மானங்களுக்குள்ளே போறது. அப்ப பிரைவசி அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு அளவுகோலை இந்த இடத்துல காட்டியிருக்கான். இது இந்த சமூகத்திற்கு உட்கார வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுக்கணும். அடிநாதமாக இருக்கிற இந்த செய்திகளில் செல்லரித்து போனது என்று சொன்னார். எங்கேயும் மேல ஒண்ணெல்லாம் வர முடியாது, கீழிருந்து வருவதுதான் இஸ்லாம். இரண்டாவது, இதற்கு விளக்கம் எழுதுகிற ஒரு பெரிய மக்கள் எழுதியிருந்தார்கள். ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போறாரு, தட்டுறாரு, திரும்ப அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், தாலிக்கும் அஸ்காலக்கும். இந்த அஸ்கா என்ற வார்த்தை இருக்கிறதே நீங்கள் சுத்தமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு. நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொன்னா வீடு பூட்டி இருந்துச்சுன்னா அவர் ஒண்ணுமே அதை பத்தி பெருசா எடுத்துக்கூடாது. மூணு தடவை கூப்பிடணும் வரல, அல்லது வீடு பூட்டி இருக்குன்னா திரும்பி வந்துடணும். தாலிக்கும் அஸ்காலக்கும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வலிமார்கள் அவுளியாக்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம். வலிமார்கள்னா நான் சொல்றது இந்த பச்சை போர்வ போது அதற்கு சொல்லல, நீங்க இறைவனுக்கு பொருத்தமாக நடக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமே நீங்க திரும்பி வர்றதுதான். இந்த தஸ்கியத், இந்த அஸ்கா என்கிற வார்த்தை இருக்கிறதே நீங்க சுத்தமானவங்கிறத நிரூபிக்கிறதுக்கு, நீங்க 100% நீங்க 24 கேரட் தங்கம்ங்கிறதுக்கு அந்த வீட்டில் இல்லைன்னு. இதுக்கு ஒருத்தர் விளக்கம் எழுதும் போது எழுதினார், யார் ஒருவர் ஹை எஸ்டீம், தன்னை குறித்தான நிறைவான அந்த நிலையை மனோநிலையோடு இருக்கிறாரோ அவர் இது போன்ற நிறைகளை பொறுத்துக் கொள்வார். ஹை எஸ்டீம் சொல்றான் இல்லையா, தன்னை குறித்தான தன்னிறைவான அந்த நிலை இருக்கிறதே ஒரு பெரியவர் என்பதனுடைய அடையாளம். அடுத்த வீட்டுக்கு போனவுடனே அது தட்டி பூட்டுக்கு தட்டணும் திறக்கல என்ன உடனே அதை அவர் பொருந்திக் கொள்வார், அதை பத்தி சங்கடமா எடுத்துக்க மாட்டார், பெறுவார். தோஸ் ஹூ ஆர் இன் லோ எஸ்டீம், தன்னை நம்பாத, தன்னின் மீதே குறைபட்டுக் கொள்ளுகிற லோ எஸ்டீம் யாருக்கு இருக்கோ ஒத்துக்கவே மாட்டான், கதவை உடைச்சு உள்ள போவான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நான் தட்டினதுனால நீ திறக்கலாமா. அந்த குணபாவங்கள் புரியுதா? லோ எஸ்டீம், இஸ்லாத்துல லோ எஸ்டீம் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. எல்லாருமே லீடர், எல்லாருமே ஃபுல் எஸ்டீம், ஹை எஸ்டீம் கொண்டவர்கள், உயர்ந்த மனோநிலையை கொண்டவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள், அல்லது இஸ்லாம் அவர்களை அப்படி சமைத்தெடுக்கும். ஒருத்தருக்கு லோ எஸ்டீம் இருக்குன்னா இஸ்லாம் அவர்களை மாற்றும். நான் சொல்றது விளங்குன்னு நினைக்கிறேன். ஹை எஸ்டீம் உள்ளவன் ஒரு பெரும் பரந்த மனப்பான்மையும் தன்னை குறித்தான உயர்வான எண்ணமும் கொண்டவன் வெளியே போயிருவான். ஆனா அந்த கொஞ்சம் நீ என்ன நீ பார்க்காம போனல்ல, நான் தட்டுனப்ப நீ திறக்கலல்ல, அவன் பஞ்சாயத்து திறக்காது, பஞ்சாயத்து இல்ல, நான் வந்து நீ எப்படி திறக்காம இருக்கலாம். இந்த பஞ்சாயத்தை, இந்த அந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய இந்த நோயை இஸ்லாம் அடியோட இருக்கிறது, அடியோட இருக்கிறது, வேறோட வேறடி மண்ணோடும் எடுத்துருது. எடுத்துட்டு எப்ப நீங்கள்லாம் ஹை எஸ்டீமுக்கு போங்க, தன்னிறைவான ஒரு சமூகமாக யாரை பார்த்தாலும் எப்படி நடக்கும் ஒரு சொசைட்டி அப்படிங்கிறதுக்கு கையை காட்டி இதுதான்யா இப்படித்தான்யா இருக்கணும் ஒரு சொசைட்டி பேஸ்டு ஒரு ரிலீஜியன் அப்படின்னா இப்படித்தான் அவர்கள் மனிதர்கள் அல்ல இவர்கள் மலக்குகள் சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஒரு ஊர்ல சொன்னான், போய் இறங்கின உடனே அந்த ஜபரால்டர் என்கிற அந்த நதியை கடந்து போனோம்னு சொன்னா, இவங்கெல்லாம் மனுஷங்களா அல்லது மலக்குகளா, எங்கிருந்து வந்தாங்க, போரிட வந்தவர்களுடைய குணங்களை தங்களதாக ஆக்கி கொண்டார்கள், அவங்க செஞ்ச மாதிரி இவங்க சட்டையை போட்டுக்கிட்டான், அவங்கள எப்படி நடவடிக்கை இருந்ததோ எல்லாத்தையும் அந்த ஊர்க்காரன் எடுத்துக்கிட்டான், இவங்க போய் அதை மாத்திக்கல. அந்த மாதிரி ஒரு சிந்தனையை இஸ்லாம் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி தருகிறது. இன்னும் அதோடு விடல, ஏன்னு கேட்டா பெருமானார் சொல்லுகிறார்கள், இதுதான் நோயினுடைய ஆரம்பம், நீங்க உங்க குழந்தைகளுக்கு இதை பழக்கி கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, ஒன்னும் அதனால ஒண்ணு குற்றம் இல்லை, இதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய குழந்தைகளுக்கு பழக்குங்கள். நீங்கள் பழக்காமல் விடுவதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆகும். இதை நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல, இது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது சேர்க்குமே தவிர, இது எந்த அளவுகோல் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. அதனால தன்னுடைய மகாரிம், தாத்து மகாரிம் என்று சொல்லுகிற சொந்த உறவுகள், தாயோ சகோதரியோ, அவர்களை நீ உரியானாக பார்க்க விரும்புகிறாய், உள்ள போவாத, தட்டிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தப்பட்ட பின்னால் நீங்கள் உள்ளே நுழையுங்கள். இன்னும் சில பேரை இஸ்லாம் சொல்லுகிறது, அவங்கள்லாம் எப்போதும் போயிட்டு வர்றதுக்கு தடை இல்லை, குழந்தைகள் அவங்க எப்போ வேண்டாலும் போயிட்டு வரலாம். அவர்களுக்கு எப்போது தடை என்பதையெல்லாம் குறித்து இஸ்லாம் இந்த ஆயத்தில் எல்லாம் ஃபுல்லாக பின்னாடி பேசுகிறான். ஏன்னா இஸ்லாம் என்பதே ஒரு சொசைட்டி பேஸ்ட் ரிலீஜியன், சமூகம் சார்ந்து வெறும் முசல்லாவுக்கும் குரானுக்கும் தஸ்பீக்கு மட்டும் இங்கே இடம் இல்லை, அதை தாண்டி வீடுகளுக்கும் அடுப்பாங்களை வரையும் போய் அந்த சட்டியை திறந்து பார்க்கிற ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறதே ஒழிய பள்ளியாசலுக்கு வந்து தொப்பியை போட்டா அத்தரை போட்டா முடிஞ்சுங்கிறதே இல்லை. அதை மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ அடுத்து இன்னொரு செய்தியாக சொல்லுகிற போது சொல்கிறார்கள், நீங்கள் அப்படி நுழைகிற போது நீங்கள் சலாம் சொல்லி நுழையுங்கள், அது உங்களுடைய குடும்பத்தாருக்கு நல்லதாக இருக்கும். ஹதீஸ்களில் வருது, இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் தன்னுடைய கிதாபில் கொண்டு வர்றாங்க. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஹதீஸ்களில் வருகிறது. அனஸ் ரழியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு ஒரு பிஏ மாத்திரி, அவரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, காலலி ரசூலுல்லாஹ், எனக்கு ரசூல்லா எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய கேரக்டர் பில்டிங்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அளவில் வளர்த்து விட்டாங்க. பெருமானாருடைய அந்த பங்கு, என்னை உருவாக்கியதில் பெருமானாரின் பங்கு மிகப்பெரியது சொல்லிட்டு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, யா புனைய இதா தகல்தா அலா அஹ்லி, நீ உன்னுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்தால் ஃபஸல்லிம், நீ அவர்களுக்கு சலாம் சொல். முதல்ல போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லு, இதில் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. சரி, அப்படி சொன்னா என்ன நடக்கும், இந்த சலாம் போய் சேருவது உன் குடும்பத்தாருக்கு மட்டும் நல்லதல்ல, அல்லாஹ் முதலிலே உன்னின் மீது சலாத்தை இறக்குகிறான், உன்னின் மீது நிம்மதியை இறக்குகிறான், அடுத்து அது உன் குடும்பத்துக்கு போகுது. உன்னின் மீது நிறைய பேருக்கு சலாம் சொல்றதுல வெக்கம், பிள்ளைங்க சில பிள்ளைங்க சலாம் சொல்லணும் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பழக்கம் இல்லை, அவ்வளவுதான். ஃபாதர் மதர் வீட்டில் இருக்க பெரியவங்க அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அது தானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, பழக்கல்ல நம்ம. அப்போ பெருமானார் சொல்லுகிறார்கள், இது பரக்கா, இது பரக்கா. எப்படி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு டாக்டர் ஆக்கணும் அல்லது வேறு வேறு துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் பரக்கத் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சலாம் சொல்லி பழக்குங்க. ரெண்டாவது பெருமானார் சொன்னாங்க, ஏன்னு கேட்டால் இந்த அனஸ் அவர்களுடைய ஹதீசுகள் மிக ஆழமான நுட்பமான அறிவை தரக்கூடியது. இந்த அனஸ்ட தான் பெருமானார் சொன்னாங்க, அனசே இது அஸ்பஹ் வம்சைத், நீங்கள் காலையிலோ மாலையிலோ ஆகி உங்களுடைய மனதில் அன்றைய தினத்தில் யாரை பற்றியும் எந்த கொஞ்சம் கூட நெருடல் இல்லாமல் நீங்கள் இருந்தால் பதாலிக்க சுன்னதி, அதுதான் என்னுடைய சுன்னம், யாரை பற்றியும் எந்த கடுகளவும் யாரை பற்றியும் குணபாவங்கள் உங்களுடைய மனதிலே இல்லாமல் இருக்க முடிந்தால் அப்படி இருந்து கொள்ளுங்கள், தாலிக்க மின் சுன்னத்தி, அது என்னுடைய சுன்னத், என்னுடைய வழிமுறை, நபியினுடைய பண்பாடு, நபியினுடைய கலாச்சாரம், தட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் த ப்ராஃபிட் சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, தாலிக்க மின் சுன்னத், ஒமன் அஹப்ப சுன்னதி பக்கத்து அஹப்பனி, இது எனக்கு இப்படி வேணும்னு யார் விரும்புகிறானோ அவன் என்னை விரும்பினான், மன் அஹப்பனி என்னை விரும்பியவன் கானமாஇஃபில் ஜன்னா சுவனத்தில் அவன் என்னோடு இருப்பான். இதுல தஹஜ்ஜத்தில் மற்ற தொழுகைகள்ல இபாதத்துகள் சிம்பிளான ஒரு இது, இது அனசுக்கு சொல்லி தரப்பட்ட அந்த செய்தி. இன்னும் ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது கத்தாதா என்று சொல்லுகிற ஒரு சஹாபி ஒரு தாபியின் அவர் சொல்றார், இதா தகல்த பைதக் ஃபஸல்லிம் அலா அஹ்லி ஃபஹும் அஹக்கு மன் ஸல்லம்த அலைஹி, நீங்க சலாம் சொல்றதிலே உரித்தானவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள், என்ன அவங்களுக்கு தான் அந்த சலாமும் அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்க வேண்டியது. சலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், சொல்லுகிற போதே அந்த நீயத்தோடு சொல்லப்பட வேண்டிய ஒன்று சலாம் அப்படிங்கிறது. சொல்லும்போது ஏதோ போறவங்களை அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த சலாம் அல்ல, நிறைய பேர் சலாம் அலைக்கும் இல்ல பாவா அப்படிங்கிறான், அந்த சலாம் இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் அதை சொல்லு, அந்தம் கரெக்டா அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக, அந்த சலாம். அதுக்கு அர்த்தம் வேற, தொழுகையிலே கூட நம்ம ஒவ்வொரு வக்துக்கு முடிச்சுட்டு சலாம் கொடுக்குறோமே, ஃபிக்ஹினுடைய கிதாபில் எழுதுவாங்க, இமாமுக்கு வலதுபுறத்திலே நீங்கள் நின்றால் நீங்கள் சலாம் சொல்லுகிற போது முதல் சலாமில் இந்த சலாம் எனக்கு வலதுபுறத்திலே உள்ள இமாமுக்கும் அடுத்த தொழுகிற அந்த நல்லடியார்களுக்கும் இந்த தொழுகையில் கலந்திருக்கிற மலக்குமார்களுக்கும் இந்த சலாம் போய் சேரட்டுமாகனு நீயத்தை வச்சு தான் சலாம் சொல்லணும். அந்த தொழுகையினுடைய முடிவில் இமாம் சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இல்ல, ஒவ்வொன்றுக்குமே இஸ்லாம் ஒரு நீயத்தை வச்சிருக்கு. அப்ப சலாம் சொல்லும் போது மன நிம்மதியும் அமைதியும் இந்த குடும்பத்தாரின் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய வழிமுறை. ரெண்டாவது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் அனுமதி இல்லாம உள்ள வரலாம், அனுமதி இல்லாம சில பேர் உள்ள வர்றதுக்கு பெருமானார் அனுமதி கொடுத்தாங்க, அது யாருன்னு கேட்டா, யார் ஒருவரை அழைப்பதற்காக வேண்டி நீங்க ஒருத்தர் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு அனுமதி என்பது தேவையில்லை. யாரையாவது ஒருத்தர் போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் உங்களுடைய நண்பரை அனுப்பி அவரை போய் கூட்டிட்டு வாங்கன்னா அவர் அனுமதி கேட்டு வர வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா ஏன் அந்த போன மெசஞ்சர் இருக்கிறாரே அவர் தான் அவருக்கு அனுமதி. வீட்டுக்காரங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவர் வருவார்னு, அந்த நேரத்தில் நின்று தட்டி அனுமதி கேட்கணுங்கிறது இஸ்லாத்துல இல்லை. ரெண்டாவது பெருமானார் அவர்களுடைய ஒரு அழகான நடவடிக்கை என்னன்னா இரவு நேரத்தில் வீட்டிற்கு வருவதை பெருமானார் தடுத்தார்கள். இரவு நேரத்தில் நம்ம எங்கேயாவது போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இந்த ஹதீஸை இன்னைக்கு பிச்சு பெனாட்டியாக்கி இதை வந்து இது பஜ்ஜி மாதிரி ஆக்கிட்டான் இந்த ஹதீஸை. இது வந்து இது இதை நான் கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில விபச்சாரத்திற்கு இது அனுமதி மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்டில் வராதிங்கன்னு சொன்னாங்க, ஏன்னா உங்கள் குடும்பத்தார் இடத்துல நீங்கள் வெறுப்பதை பார்க்கலாம் அப்படின்னா இப்படிலாம் நடக்குமியா அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். அப்போ நமக்கு அது வந்து ரொம்ப மிகப்பெரிய சங்கடத்தை தருகிற ஒரு செய்தி. என்ன ஹை லெவல் எஸ்டீமில் எவ்வளவு பக்குவப்பட்ட ஒரு சமூகமாக பெருமானார் உருவாக்கி தந்தாங்க. அந்த காலத்தில் தெர் இஸ் நோ டெலிஃபோன், ஒன்றுமே கிடையாது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இன்றைக்கி இருக்க வாட்ஸ்அப் வர வர சொல்லிக்கிட்டே வர்றான், வர வரவே சொல்லிக்கிட்டே வரக்கூடிய அந்த நிலைகள் இருக்கு. இன்னைக்கு அதை விட இந்த இது ரயில் மாதிரிலாம் போட்டு வச்சா வந்துகிட்டே இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல வந்துட்டார் இங்கே வந்துட்டார், ரயில் நிற்கிது, டீ குடிக்கிறான், உட்காந்துருக்கான், எழுந்திருக்கான், இந்த அளவு சொல்லிட்டு வர்றான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இரவு நேரத்தில் போய் கதவுகளை நீங்கள் தட்டாதீர்கள், அது நல்ல பழக்கம் அல்ல. ஏன்னா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க, சில நேரத்தில் துறக்காமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் திடீரென்று அப்படி போய் கதவுகளை தட்டுகிற போது எல்லாரும் ஒரே மாதிரி மனோநிலையிலையும் இருக்க மாட்டாங்க. என்னமோ ஏதோன்னு வந்தான்னா பதஷ்டத்தில் ஏதாவது ஆயிடலாம். எப்படி உருவாக்குறாங்க பாருங்க ஒரு சொசைட்டியை. ஹதீஸில் வருது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில வேலைகள் இருக்கிறது சொல்லிட்டு இரவில் வர்றது, கொஞ்சம் அவங்க மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆக்கிட்டு வர்றது. ஒரு ஹதீஸில் வருது அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமல் மதீனா நஹாரன், பகலுடைய கடைசி வேலையிலே மதீனாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே எங்கேயோ ட்ரிப்பு போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. ஃபானாக பிதாஹிரிய ஊருக்கு வெளியே டென்ட் அடித்து தங்கிட்டாங்க. சாயங்கால வேலை, அந்த மதியத்துக்கும் சாயங்காலத்துக்கும் இடையிலே பெருமானார் ஊருக்கு வந்தாச்சு, உடனே உள்ள வரல, டென்ட் அடிச்சு வெளியே தங்கினாங்க. காலு கால பெருமானார் சொன்னார்கள் இன்ததிரு, நண்பர்களே வேகமாக ஊருக்கு போயிடாதீங்க, நீங்க எல்லாம் இங்கே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஹத்தா ததுகுலல் ஐஷா, ஹத்தா ததுகுலல் ஐஷா, இஷாவினுடைய நேரம் வரட்டும், யானி ஆகிரின் நகர், அந்த நாளுடைய கடைசி பகுதி வரட்டும், நீங்க அதுவரை இங்கே இருங்க அப்படின்ட்டு இங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டாங்க ஊருக்குள்ள. எப்பா நீ போய் இந்த மாதிரி இந்த போன இந்த குரூப் வந்துருச்சு அப்படிங்கறத ஊர்ல இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு காரணம் பெருமானார் சொல்லுகிறார்கள் தம் தஷித்த ஷைத, தம் தஷித்த ஷைத வதத்தஹிதல் மகீப, ரெண்டு வார்த்தையை அழகாக சொல்லுகிறார்கள். தலைவிரி கோலமாக இருக்கிற அந்த பெண்கள் தன்னுடைய கணவனை வரவேற்பதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்தி கொள்ளட்டும். இவர் போற நேரத்தில் அது வந்து முசாபர் மாதிரி நின்றுச்சு அப்படின்னு சொன்னா இவன் டென்ஷன் ஆயிடுவான். அதனால கொஞ்சம் பி ரெடி அப்படிங்கிறது கொஞ்சம் தத்தஹிதல் மகீப, அதுவும் அதே அர்த்தம் தான், தன்னை அலங்காரப்படுத்தி அந்த பெண்கள் கொள்ளுவதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க கொஞ்ச நேரம் தங்குங்க. இப்ப இதே மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெளியே தங்கிட்டு அதுக்கப்புறம் வரும். இன்னைக்குள்ள சூழல்ல எல்லாமே வந்து ஆன்லைன் டெலிபோன் தான் வர்றது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா முன்கூட்டியே சொல்லிவிட்டு அவர்களுக்கு சங்கடம் இல்லாத வருவோம். சில பேர் அந்த திடீர்னு போய் நிக்கிறதுல அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சில பேர் அதுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவான், இப்படி வந்து தொலைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை இஸ்லாம் ஒரு காலம் என்ன கண்டுபிடிங்கன்ட்டு போறது. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க வாப்பாட்ட ஒருத்தன் போன் பண்ணி காலையில கேட்டார், போன் பண்ண உடனே சொல்லிட்டு என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம், கண்டுபிடிச்சு ஒரு வாரம் கழிச்சு உங்களை பேசுறேன்னு வச்சுட்டா இப்படி பல பேர் பதில் சொல்லுவா, கண்டுபிடிச்சு ஒரு வாரம் கழிச்சு பேசுறதுக்குன்னா இது எதுக்கு தேவையில்லாத முசீபத்து, நான் இவன் தான் முதல்ல சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல பெருமானார் சொல்லுகிறார்கள் நீங்கள் போவதை முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள், அல்லது அவர்களை தயார்படுத்தி விடுங்கள், மென்டலி அவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கட்டும், ஒரு ரெசெப்டிவா இருக்கட்டும், நீங்க வர்றீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் அதற்கு தயார் நிலைகள் இருப்பார்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து ஏற்கனவே போன வாரம் சொன்ன அந்த ஹதீஸ் சில பேர் கேட்டாங்க, அந்த மூசா பின் தல்ஹா அவர் என்ன செஞ்சார், வீட்டுக்குள்ள அந்த சஹாபி போனாங்க, பையன் பின்னாடியே வர்றாரு, அதுவரையும் பாய், அவர் பிளம்மா இருந்தவர், இன்னைக்கு பெரியவர் ஆயிட்டாரு, வயசுக்கு வந்த நிலைமைக்கு ஒரு 12-13 வயசு ஆயிட்டாரு. அத்தா எப்போதும் போறப்ப கூட வர்ற மாதிரியே பின்னாடி வர்றார். அந்த மூசா பின் தல்ஹா அவர் என்ன செஞ்சார்னா வாசலை திறந்துட்டு திரும்பி பார்த்தாரு, இவரும் உள்ளே வராரு. அக்அதனி ஃபவரபனி ஃபஅக்அதனி, என் நெஞ்சில என் பாப்பா அடித்தார், என்னை உட்கார வைத்து விட்டார். நான் போய் பின்னாடி சரிஞ்சிட்டேன், ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னார், அனுமதி கேட்டுட்டு தான் இனி நீ வீட்டுக்குள்ள வரணும், ஏன்னா உள்ளே இருப்பது உன் தாய். தம் மகனுக்கு சொல்லித்தர்றாரு, இந்த பாடத்தை சொல்லிக் கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இதை சொல்லித்தாருங்க. இது ஒன்றும் குற்றமான சமாச்சாரம் அல்ல, பாடம் எடுக்க வேண்டிய சமாச்சாரம். ரெண்டாவது ஹதீஸுகளில் வருது, நீங்கள் உங்களுடைய படுக்கைகளை பிரியுங்கள், உங்களுடைய படுக்கைகளை குழந்தைகளை பிரித்து ஆண் பெண் குழந்தைகளை தனித்தனியாக படுக்க வையுங்கள், அதுதான் அவர்களுடைய எண்ண ரீதியான நிலைமைகளுக்கு தயாராக இருக்கும். அடுத்து இன்னொரு ஹதீஸில் வருது, சரி ஒருத்தர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால், போன வாரமே அதை சொல்லும்போது சொன்னேன், ஒரு மஜ்லிஸ்ல ஒரு மனிதர் உள்ளே வந்தார், மஜ்லிஸ் இந்த அபூ ஹுரைரா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு மஜ்லிஸுக்குள்ள வந்தார், ஃபல் யுஸல்லிம், அவர் சலாம் சொல்லட்டும், இது அராதா யகூம், அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவர் போகணும்னு நினைச்சா ஃபல் யுஸல்லிம், அவர் சலாம் சொல்லட்டும், ஃபலைஸத்தில் ஊல பி அஹக்க மினல் ஆகிரா, பின்னாடி உள்ளது முன்னாடி உள்ளதற்கு எந்த குறையும் அல்ல. அந்த சலாத்தில முன்னாடி சொல்லப்பட்ட சலாமும் பின்னாடி சொல்லப்பட்ட சலாமுக்கும் ஏத்த இறக்கம் எதுவும் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் எதை இஸ்லாம் முதலிலே சொல்லுகிறதோ அதை முடித்து வைப்பதிலும் ஒரு அழகான செய்தியை சொல்லும். அதனால ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை சொல்லித்தருக. ரெண்டாவது அந்த அப்துல் ஃபத்தா அபு புத்தா அந்த கிதாபில் எழுதுற அந்த அட்டிக்யூட் அந்த அந்த கிதாபில் இதன் தால அஹதுக்கும் பல் யப்தா பில் யமீன், நீங்க உறவினர்களுடைய வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல செருப்பு கலட்டுறதுல இருந்து உங்க சரியத்தை ஆரம்பிங்கன்னு எழுதுறாரு. செருப்பை எப்படி கலட்டுறது? பெருமானா நமக்கு சொல்லித்தரான், வலதை கொண்டு ஆரம்பிங்கள். செருப்பை கலட்டும் போது பெருமானாருடைய சுன்னா இதுதான், வலது காலை கொண்டு இதன் நீங்கள் செருப்பை அணிந்தால் வலது காலை முதல்ல விடுங்க, அதுக்கப்புறம் இடது காலை விடுங்க, கலட்டுகிற போது இடது காலை கலட்டி விட்டு பின்னால் வலது காலை கலட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வல் தக்குனில் எமீனு அவ்வளவுமா, கலட்டினாலும் மாட்டினாலும் வலது என்பது முதலாவதாக இருக்கட்டும், வலது என்பது முதலாவதாக. தனசுஅன், கலட்டுவதில் கடைசியாக இருக்கட்டும் என்ற அந்த ஹதீஸை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்ப இந்த அடிப்படையில் வீடுகளுக்குள்ளே போகும்போது அனுமதி வாங்குவது. ரெண்டாவது இன்னும் சில ஹதீஸுகளிலே வருகிறது, ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்க திரும்பணும் என்று நினைத்தால் ஹத்தா யஸ்தஅதினஹு, வீட்டுக்காரர் அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியே வரக்கூடாது, வெளியேவும் போகக்கூடாது. ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, பெருமானர் சொன்னாங்க, மன்கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பியவர்கள், ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, தங்களிடத்திலே வருகிற தங்களுடைய விருந்தாளிகளை அவர்கள் கண்ணியப்படுத்தட்டும். ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம், வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி வாசலுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். அவரை கண்ணியப்படுத்துவது இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் மிகச்சிறந்த அடையாளம். அப்ப கண்ணியப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வது. ஹதீஸுகளில் வருது, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஒரு ஒரு மிஸ்கின் ஒருத்தர் போனாரு, என்னால் முடியல எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாரு, ரொட்டி துண்டு ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து போப்பான்ட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார், அதே மாதிரியே கேட்டார், அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சு அவரை வீட்டுக்குள்ளே வாங்கன்னு உட்கார வச்சு பாய போட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு வச்சு கொடுத்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு நபித்தோழர் கேட்டார், அன்னையே ரெண்டு பேரும் சோறு கேட்டான், இவர்கிட்ட நீங்கள் நடந்து கொண்ட விதமும் அவரிடத்தில் நடந்து கொண்ட விதமும் வித்தியாசமாக இருக்கிறது, இவர்த்தையும் இப்படி அவர்த்தையும் அப்படி. அப்போ அந்த நேரத்தில் தான் பெருமானாருடைய அந்த செய்தியை சொன்னாங்க, உங்களிடத்திலே உள்ள சங்கையானவர்கள் உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் அவர்களை சங்கை விடுத்துங்கள், உங்களிடத்தில் உள்ள இந்த கிரீம்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த யார் எப்படி இருக்கானோ அவங்களுடைய மனோநிலைகளுக்கும் அந்த அமைப்புக்கும் தகுந்தவாறு உங்களுடைய மரியாதைகள் இருக்கட்டும் என்று பெருமானார் சொல்லுவார். அதனால யார் நம்மிடத்திலே வந்தாலும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளவுகோல் இருக்கு, அந்த அளவுக்கு அவர்களை அழைத்து வைத்து அவரிடத்திலே கண்ணியப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, போகக்கூடியவர் எது நம்முடைய நஃப்ஸை பாதுகாக்குமோ, என்ன குர்ஆன் நல்லா சொல்றான், நோயுள்ள மனிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள், பருதா என்ற சிஸ்டத்துக்கு முதல் முதல்ல இஸ்லாம் காரணம் சொன்னது. அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவிக்கு நீங்க பருதா போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன காரணம் என்ன தெரியுமா, அவர்களுடைய மனதில் நோய்கள் உண்டு, எவன் நோயாளின்னு உங்களுக்கு தெரியாதுன்னுட்டான். யார் நோயாளின்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இதை அன்னைக்கு ஒரு தலைவர் பேசும்போது சொன்னார், அந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு இஸ்லாமிய தலைவர் அவர் சொன்னாரு, யாராக இருந்தாலும் சரி அவர் 80 வயசே 90 வயசே அதெல்லாம் கணக்கு கிடையாது, உன்னுடைய மகரம் உன் தாய் உன்னுடைய தகப்பன் சகோதரனை தவிர மீதி எல்லாரும் உனக்கு ஹராம் தான். உனக்கு கல்யாணம் முடித்து திருமணத்திலே உன் கணவனை பிடித்துக் கொடுக்கிறவரை அவர் யாராக இருந்தாலும் சரி, தகப்பனையும் சகோதரனையும் தவிர மீது எல்லாமே மகரம் தான். உனக்கு எல்லாருமே உனக்கு அந்நியர்கள் தான், எல்லாருமே நோயாளிகள் தான். நீங்க யாரையும் எடை போட்டு அல்ல அல்ல அவங்க இப்படி இருக்காங்க இப்படி இருப்பாங்க இந்த எடை போடுதலே இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாம் அழகான அந்த பரதா சிஸ்டத்தை வகுத்துருச்சு. அப்ப முதலிலே வீட்டிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் இந்த பரதா சிஸ்டம் எப்படி கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகிய அமைப்பை அல்லாஹு தஆலா நமக்கு இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். இன்னும் அடுத்தடுத்த செய்திகள்ல ஏன்னு கேட்டா நான் அடிக்கடி சொல்றது மாதிரி தொழுகிறது நோன்பு வைக்கிறது அல்ல ஒரு ஆயத்துல ரெண்டு ஆயத்துல சொல்லிட்டு போயிருவான். ஆனா இதே மாதிரி இந்த சிஸ்டம் இருக்கிறதே அதை ஒரு ஆயத்துல சொல்லவே மாட்டான். ஏற்கனவே இந்த சூரா யாசின்ல சொல்லும் போது சொன்னேன், இந்த சிஸ்டம் ஆஃப் பைனான்ஸ் கிட்டத்தட்ட 20 ஆயத்துகளில் எல்லாம் பேசுறான். பைனான்ஸினுடைய சிஸ்டம், பொருளாதாரத்தினுடைய சிஸ்டம், சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இருவையா மாறி மாறி உங்க பொருளாதாரத்தை நீங்க எப்படி வச்சுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது, அது எந்த நிலைப்பாடு, உங்களை அந்த பொருளாதாரத்தின் மீது நாம் உரிமையாளர்களாக ஆக்கி இருக்கிறோம். யூ ஆர் நாட் ஓனர்ஸ், நீ ஓனர் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது. உனக்கு இன்னைக்கு உரிமை நாளைக்கு உன் கையில இருந்து புடுங்கிட்டு விட்டுறலாம். அதனால நீ அந்த பொருளாதாரத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யூ ஆர் த பேட்ஸ்மேன். பந்து வந்துகிட்டே தான் இருக்கும், பந்து உனக்கு சொந்தமானதில்ல. பந்து வந்தோடனே ஒருத்தர் கெட்டி பிடிச்சிக்கிட்டா அருமையான பந்து வந்துருச்சுறான்னு கிரிக்கெம்மா, நீ பேட்ஸ்மேன்ரா, போட போட அடிச்சுக்கிட்டே இருக்கணும், காசுங்கிறது வந்துகிட்டே இருக்கு, இதை எப்படி நீ செலவு பண்ற, அதுலதான் அறிவாளி அப்படிங்கறத மிக தத்துவமாக 20 ஆயத்துகளில் புட்டு புட்டு வைக்கிறான். வேற எந்த சிஸ்டம் இன்னைக்கு MBA போன்ற அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் சொல்லி கொடுக்காதத அல்லாஹ் நம்மை படைத்தவன் நம்முடைய நாடிகளை பிடித்தறிந்து நமக்கு சொல்லி தருகிறான். ஆக இந்த குணங்கள் நம்மிடத்திலே வந்தால் மட்டும்தான் இதை நம்மால் செயல்படுத்த முடியும் என்ற நற்சிந்தனைகளோடு இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜரத் ஒரு மஷ்வரா சொன்னாங்க, அந்த மஷ்வராவை வச்சுட்டு இன்ஷால்லா முடிச்சிடலாம்ல, டைம் ஆயிடுச்சு, டக்குன்னு முடிச்சிட்டனோ. நீ கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு. நாங்கள் அந்த ரமலான்ல ஷேர் ஏ சஹர் வித் த புவர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இந்த தப்சீர் கிளாஸ்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம். போன வாரம் சொல்லும்போதே முடிக்கும் போது சொன்னேன், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா பக்கம் அதுக்கு நம்ம இங்கே உள்ள அந்த கொடையாளர்கள் 1 லட்சம் ரூபா தந்துட்டாங்க. அடுத்து லிஸ்ட்டும் எடுத்துட்டாங்க நம்முடைய சகோதரர்கள், கிட்டத்தட்ட 30 பேர், கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்துருச்சு போலுக்கு. இன்னும் 2 சகோதரர்கள், ஒருத்தர் இன்னொரு 1 லட்சம் ரூபா தரேன்னாரு, இன்னொரு சகோதரர் பொருள் 1 லட்சம் ரூபா தரேன்னாரு, 300 பேர்கிட்ட வந்துருச்சோ. ஓகே, வி வில் கிளாசிஃபை, அது எப்படிங்கிறத இன்ஷால்லாம் மஷோரா பண்ணி முடிச்சுக்கலாமா இருக்குங்க இந்த இதில். அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே என்ன ரமலான் நெருங்கிருச்சு, நம்ம கொடுக்க வேண்டிய அந்த பொருட்கள் போய் அவங்களுக்கு சேரணும், அந்த நோன்பு வைக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு. அதனால வந்து இது சொன்ன உடனே ஃபினான்சியல் ஃப்ளோ எப்படி சொல்றாங்க, நான் இவ்வளவு தரேன் நீங்க இவ்வளவு தரேன்னு, நம்ம போட்ட அளவு 1 லட்சம் ரூபா வந்திருக்கு, மீதி உள்ளது நீ கையில இருக்கு, நம்ம இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு, நம்ம வி ஆர் நியூ இந்த சிஸ்டத்துக்கு, நம்ம நியூவா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இதுகளை முடிவு பண்ணி என்னென்ன பொருள் கொடுக்கலான்ட்டு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் ரம்ஜானுக்கு. அதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் தந்து உதவினீர்களோ அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதற்குரிய நல்ல ஒரு பகரத்தை தருவான். தர இருக்கிற அல்லது தரணும்னு முயற்சி தந்த சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக இந்த ஆயத்தை படிச்சு நாங்கள் செயல்படுத்தணும். வேற ஒன்றும் இல்லை, அபூபக்கரை நாங்கள் பெருமானாருடைய அந்த வாரிசாக பார்த்து நாங்கள் அதே மாதிரி செய்கிறோங்கிறத தவிர வேற ஒன்றும் இதில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நெருங்கி வந்துருங்க, ஒரு 10 நிமிஷம் மஷோரா முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். அதை சீக்கிரமா முடிச்சிருவாங்க.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.